أعوذ بالله من الشيطان الرجيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبلا صحوذر صحوذر إخلاه إسلامي قلبي تيري چلوذي மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் خرج في طلب العلم فهو في سبيل الله. யார் கல்வியை தேடி வெளிக்கிளம்பி செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதே போன்று மன் சலக தரீகன் இல்தமிசு பிஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு வழியில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு செல்கின்ற ஒரு வழியை இலகுவாக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் கல்வியை தேடி செல்லக்கூடிய மாணவனுக்காக எல்லா படைப்பினங்களும், கடலில் உள்ள நீரில் உள்ள மீன்களும் கூட அவனுக்காக பாவமன்னிப்பு தேடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய சிறப்பை புரிந்து கொண்டவர்கள், இந்த சிறப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அதற்கு பின்னால் வந்த காலங்களிலும் கல்வியை தேடி பல மைல் தூரங்கள் கூட சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் உலமாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒரு தலைப்பு போடுவார்கள், ரிஹ்லாதுல் இல்மியா, கல்வியை தேடி அவர் மேற்கொண்ட பயணங்கள் என்று ஒரு தலைப்பிடுவார்கள். கல்வியை தேடி பல இடங்களுக்கும் அவர்கள் பயணம் செய்திருப்பதை அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உண்மையிலேயே கல்வியை தேடுவது என்பது ஒரு மேலோட்டமான விஷயமாக மாறி ஏதாவது ஒரு இடத்தில் பகிரங்க பப்ளிக் மீட்டிங்கள் நடைபெற்றால் அதில் போய் நிற்பது, அல்லது ஏதாவது ஒரு பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பதோடு மாத்திரம் கல்வி தேடல் சுருக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு நிறைய வழிகேடுகள் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கத்தின் பேரில் நுழைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இஹ்லாஸையும் பயன் தரக்கூடிய கல்வியையும் தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முதலாவது வகுப்பாகிய தஃப்சீர் வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இய்யாக என்ற சொல்லுக்கு உன்னையே என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். அதாவது அரபு மொழி நடையில் ஃபிஅல் ஃபாஇல் மஃஊல் இந்த வரிசையில் தான் அது வரும். ஃபிஅல் என்பது முதலாவதாகவும், ஃபாயில் என்பது இரண்டாவதாகவும் மஃபூல் என்பது மூன்றாவதாகவும் வரும். இதுதான் நார்மலாக அரபு மொழியில் உள்ள நடை. நஅபுதுக என்றுதான் அது இருக்கும். நஅபுதுக என்றால் நஅபுது, அதிலே ஃபிஅல் நஅபுது என்பது ஃபாயில் என்பது அரபு படித்தார்களுக்கு புரியும், அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். நஅபுது என்பது ஃபிஅல், அதிலே உள்ள நஹ்னு நாங்கள் என்பது ஃபாயில், க என்பது மஃஊல், நாங்கள் உன்னை வணங்குகிறோம். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால் க என்பதை ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கிறான். மஃஊலை, மஃஊலை ஒரு வசனத்தின் ஆரம்பத்தில் கொண்டு வந்தால் அது ஹஸ்ர் என்ற கருத்தை தரும். ஹஸ்ர் என்றால் அதற்குள் எல்லாவற்றையும் சுருக்குவது. உதாரணமாக இன்னமா என்பது போல, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு மாத்திரமே அமையும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னமல் முஃமினூன், உண்மையான மூமின்கள் என்று மொழிபெயர்க்கிறோம். அந்த மூமின்கள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதே போல இங்கே ஈயாக்க என்ற மஃஊலை முன்னால் கொண்டு வந்திருப்பதனால் உன்னையே என்ற கருத்து வருகிறது. நஅபுதுக என்று வளமையான நடையில் பயன்படுத்தி இருந்தால் உன்னை வணங்குகிறோம் என்று வரும். உன்னை என்றாலும் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்பதுதான் அர்த்தம். இருந்தாலும் கூட உன்னையே என்று சொல்லும் போது வேறு யாரையும் வணங்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ற கருத்தை அது தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஸ்தஆன என்றால் உதவி தேடினான், நஸ்தஈன் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த இடத்திலே உன்னையே வணங்குகிறோம் என்றால் வணக்கம் என்றால் என்ன என்பதை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு வரைவிலக்கணத்தை அறிந்திருக்கிறோம். அதாவது அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய வெளிப்படையான உள்ளார்ந்த அனைத்து சொற்களும் செயல்களும் வணக்கமாகும். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த, உள்ளார்ந்தா கல்ப், உள்ளத்தோடு தொடர்பான வெளிப்படையான உடலால் செய்யக்கூடிய சொற்கள் செயல்கள் அனைத்தும் இபாதத் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு அகீதா பாடத்திலும் இன்ஷால்லா அடுத்த வகுப்புகளில் அது விரிவாக வரும். இங்கே ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இபாதத்திற்கு ஒரு புதிய வரவிலக்கணம் சொல்கிறார்கள். இது ஏற்கனவே ஃபத்ஹுல் மஜீத், தைசீருல் அஜீஸ் அல் ஹமீத் போன்ற நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இபாதத் என்பது அல்லாஹ் ஏவிய அனைத்தையும் செய்வதையும் அவன் தடுத்த அனைத்தையும் தவிர்ந்து கொள்வதையும் குறிக்கும். அதனுடைய ஒரு சுருக்கமான விளக்கமாக இது அமைகிறது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இபாதத்திற்கு சொன்ன அந்த வரைவிலக்கணத்திற்கு இன்னும் வலுவூட்டக்கூடிய ஒரு வரைவிலக்கணமாகத்தான் ஷேக் ஹுசைமின் அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஏவியிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்ந்து கொள்வோம். அப்ப அல்லாஹ் ஏவியவைகளை செய்தால் இபாதத், அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்ந்து கொண்டால் இபாதத். இந்த இடத்திலே அகீதாவுடைய உலமாக்கள் இபாதத்தை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று இபாதா மஹ்வா, இன்னும் ஒன்று இபாதா கைர் மஹ்வா. இபாதா மஹ்வா, இபாதா கைர் மஹ்வா என்று இன்ஷா அல்லாஹ் அகீதா பாடத்தில் இபாதத் தொடர்பான ஒரு தலைப்பு இருக்கிறது. அதிலே மிக விரிவாக இது நாம் பார்க்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஷேக் சொல்கிறார்கள், இப்படி அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்காமலும் அல்லாஹ் தடை செய்தவைகளை தவிர்ந்து கொள்ளாமலும் இருப்பவர் உண்மையான ஆபிதாக கருதப்பட மாட்டார். ஆபித் என்ற அந்த வார்த்தை, ஆபித் என்றால் என்ன, வணக்கவாளி. வணக்கவாளி என்ற அந்த அர்த்தம் ஒருவருக்கு சரியான முறையில் பொருந்த வேண்டுமாக இருந்தால் அவர் அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு மேலதிகமான தகவல் என்னென்றால் அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது என்பதை பொறுத்தவரையில் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல. சக்திக்குட்பட்டவரை ஏவியவற்றை எடுத்து நடப்பது. சக்தி என்றால் என்ன, இப்ப அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்குமாறு ஏவி இருக்கிறான், ஜக்காத் கொடுக்கிற வசதி உள்ளவர் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஏவி இருக்கிறார். ஹஜ் செய்ய வசதி உள்ளவர், பொருளாதார வசதி, போக்குவரத்து வசதி, உடல் வசதி இவைகள் எல்லாம் உள்ளவர் தான் ஹஜ் செய்ய வேண்டும். அப்ப சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது. இப்ப சக்திக்குட்பட்டவரை என்று சொல்வதை நிறைய பேர் தவறாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்ப ஃபஜ்ருக்கு எழும்புறல்ல, ஃபஜ்ரு தொழுகைக்கு டைமுக்கு எழும்பாமல் லேட்டாக எழுந்து தொழுவது என்னென்னு கேட்டால் சக்திக்குட்பட்டவரை அல்லாஹே வணங்குவது, இதல்ல அதனுடைய அர்த்தம். இப்ப ஒருவருக்கு ஃபஜ்ர் டைம்ல உண்மையிலேயே எழும்ப முடியாது, அவர் எழும்புகிறார் ஒரு 7 மணிக்கு, இந்த டைமில் அவர் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையில் ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்குகிறார், அதனுடைய தாக்கத்தினால், அல்லது கடும் களைப்போடு தூங்குகிறார், அதனால் அவரால் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியவில்லை, எனவே எப்போது எழுந்திருக்கிறாரோ அப்போது தொழுகிறார், அது ஒரு விஷயம், அவர் ஆபித். ஆனால் வேண்டுமென்றே ஃபஜ்ரை பிற்படுத்தி விட்டு எனக்கு சக்தி கிடைக்கவில்லை என்று சொல்வது இதனுடைய அர்த்தம் அல்ல. சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ் ஏவேவைகளை எடுத்து நடப்பது, விலக்கியவைகளை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். விலக்கிய எதனையும் யாரும் எச்சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது. ஆனால் விலக்கியவைகளையும் ஏவியவைகளையும், ஏவியவைகளை விடுவதற்கும் விலக்கியவைகளை செய்வதற்கும் நிர்பந்தம் ஒரு நியாயமான காரணமாக அமையும். நிர்பந்தம் என்றால் என்ன? நிர்பந்தத்தை பற்றி ஃபுக்ஹாக்கள், சட்டக்கலை அறிஞர்கள் சொல்லும் போது நிர்பந்தம் என்பது அதனுடைய அந்த அந்தஸ்தில் வைத்து நூக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த அந்தஸ்தினால் நிர்பந்தம் என்பது, இப்ப உதாரணமாக சில சகோதரர்கள் வட்டி வாங்குவார்கள், வட்டிக்கு பணம் எடுப்பார்கள், ஏனென்று கேட்டால் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக என்று சொல்வார்கள். என்ன வெளிநாட்டுக்கு செல்வது நிர்பந்தம் என்று சொல்றாங்க, யார்கிட்டையும் கேட்டு பார்த்தோம் கிடைக்கலன்னு, குடும்பத்தில் கேட்டு பார்த்தோம், நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்தோம், வசதி உள்ளவர்களிடம் கேட்டு பார்த்தோம், யாருமே தரவில்லை, எனவே நான் வட்டிக்கு எடுத்து செல்கிறேன். அவருடைய பார்வையில் அவர் நிர்பந்தத்தில் வட்டிக்கு பணம் எடுத்தார் என்றுதான் அவர் நினைத்திருக்கிறார். ஆனா இது நிர்பந்தமா? இது நிர்பந்தம் கிடையாது. வெளிநாட்டுக்கு போய் இவர் தொழில் செய்யவில்லை என்றால் வாழ முடியாதா? சொந்த நாட்டில் வேறு தொழில் செய்வதற்கு இவருக்கு சான்ஸே கிடையாது. ஒரு கடையில் கூலி தொழிலாளியாக அல்லது ஒரு கிளீனராக ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கு அவருக்கு 100% வாய்ப்பிருக்கும் போது அவர் இதை நிர்பந்தம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒருவருக்கு உடல் பலவீனம் ஏற்படுகிறது, சுகமில்லாமல் போகிறது, உடனடியாக ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்றாங்க, அதை செய்தால்தான் இவருடைய உயிரை காப்பாற்றலாம் என்று நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு பார்க்கிறார், யாரும் கொடுக்கவில்லை, இந்த நேரத்தில் வட்டிக்கு பணம் எடுக்கிறார். இது கூடும், இதுதான் நிர்பந்தம் என்பது. ஒருவருடைய உயிர் போகக்கூடிய நிலைதான் நிர்பந்தம், அல்லது ஒருவரால் வாழ முடியாத நிலை, உயிர் போகிற நிலை அல்லது வாழ முடியாத நிலை, இதைத்தான் நிர்பந்தம் என்று சொல்வதை தவிர நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ப நிர்பந்தத்தை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ் ஏவியவைகளை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கியவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி இருப்பவர்தான் உண்மையான ஆபிதாக கருதப்படுவார். வஇய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தை நமக்கு தௌஹீதுல் உலூஹியாவை மீண்டும் வலியுறுத்துகிறது. தௌஹீதுல் உலூஹிய, அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை. அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும் என்று சொல்லும் போது ஷேக் அவர்கள் மக்களிடம் வரக்கூடிய ஒரு கேள்வியை கொண்டு வருகிறார்கள். அதாவது சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களின் உதவியை குர்ஆன் சொன்னா ஆர்வம் ஊட்டுகிறது. இப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கு உதவி சொல்றாங்க, நன்மை இறையச்சம் தொடர்பான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபி அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவ்னி அஹீ, ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று மனிதர்களிடம் உதவி பெறுவதையும் உதவி கேட்பதையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கும் போது இங்கே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மாத்திரமே உதவி தேடுவோம் என்பது போன்று இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு ஷேக் அவர்கள் பதில் சொல்லும் போது சொல்கிறார்கள், உதவி தேடுதல் என்பது இரண்டு வகைப்படும். உதவி தேடுதல் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று இஸ்திஆனது தஃப்வீத், இஸ்திஆனது தஃப்வீத், அதாவது நமது பலம் ஆற்றல் நம்மை சூழ உள்ள காரணிகள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹின் மீது மாத்திரமே தங்கியிருந்து உதவி தேடுவது. இந்த உதவி தேடுதல் அல்லாஹ்விடம் மட்டுமே செய்ய வேண்டும். இப்ப நம்முடைய ஆற்றலால் முடியாது, நம்முடைய சக்தியினால் முடியாது, நம்மை சூழ உள்ளவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம அடியார்களிடம் போய் உதவி தேட முடியுமா? உதவி தேட முடியாது. அப்ப இங்கே அல்லாஹு தஆலா இய்யாக வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்வதன் மூலம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அந்த வார்த்தையின் மூலம் சொல்ல வருவது இஸ்திஆனது தஃப்வீத். மனிதர்களால் முடியாத விஷயங்களில் அல்லாஹ்விடம் மாத்திரமே தங்கியிருந்து உதவி தேடுவது. இந்த விஷயத்தில் வேறு யாரிடமும் உதவி தேட முடியாது. இரண்டாவது வகை, நம்ம ஒரு வேலை செய்ய போறோம், அதுக்கு மற்றவர்களிடம் உதவி தேடுகிறோம். உதாரணமாக நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணணும், சாதிக் பிரதர்கிட்ட உதவி தேடுறோம். இப்ப இது அவரால் முடியுமானது, அவரால் தான் அதை செய்ய முடியும் என்றும் இருக்கும் சில நேரங்களில், நமக்கு தெரியாமல் அவரால் தான் முடியும். அந்த நேரத்தில் அவரிடம் உதவியை பெறுவது, இது மார்க்கம் தாராளமாக அனுமதித்த உதவி தேடலாக இருக்கிறது. அப்ப இந்த உதவி தேடல் என்று சொல்லும் போது இரண்டையும் வித்தியாசப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களால் முடியாத விஷயம் இருக்கிறது, நம்மால் முடியாத விஷயம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும். நம்மால் முடியுமான விஷயமாக இருந்தால் அல்லாஹ்விடமும் உதவி தேடலாம், மனிதர்களிடமும் அதில் உதவி தேடலாம். இதற்கு குர்ஆன் ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன தஆவுன் அலல் பிர்ரி வத்தக்வா என்ற குர்ஆன் வசனம், வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி என்ற ஹதீஸ். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் உதவி தேடி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி தேடி இருக்கிறார்கள். ஏன், சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடமும் உதவி தேடி இருக்கிறார்கள். எனவே இந்த எல்லாவற்றையும் வைத்துத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி உருவாகுது என்றால், படைப்பினங்களிடம் உதவி தேடுவது எல்லா நிலைகளிலும் அனுமதிக்கப்பட்டதாண்டு. இப்ப ஏற்கனவே சொன்ன பதில இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த கேள்வியை கொண்டு வருகிறார்கள். ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கற்பித்தல் முறையில் உள்ள ஒரு விசேடமான தன்மை இது. அவர்கள் மாணவர்கள் புரியும் வரைக்கும் தெளிவுபடுத்துவார்கள். நிறைய உதாரணங்களை கொண்டு வந்து ஆதாரங்களை கொண்டு வந்து தெளிவுபடுத்துவார்கள். அவர்களுடைய வகுப்புகளில் உட்காரும் போது அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று அவர்களுடைய புத்தகங்களை வாசிக்கும் போதும் அந்த அவர்களுடைய அந்த ஸ்டைல நம்ம காணலாம். மாணவர் கற்பிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை புரிந்து செல்ல வேண்டும். இதிலே ஷேக் அவர்கள் மிக தெளிவாக இருப்பார்கள். குறிப்பாக அவர்களுடைய வகுப்புகளிலே போய் கொஞ்சம் கிரகிக்காமல் இருக்கிறவர்கள் முன்னால் உட்கார பயப்படுவார்கள். அந்த சிந்தனை அங்கும் இங்கும் சிதற விட்டு உட்காருகிறவர்கள் முன்னால் உட்காருவதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் ஷேக் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது லெக்சர் ஸ்டைல அப்படி போக மாட்டாங்க. நடத்தும் போது இடையிலடையில கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். இந்த பயத்தில் பின்னால போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா முன் வரிசையில் உட்காரக்கூடிய மக்களை நம்ம பார்த்தால் எல்லாம் வந்து இந்த பிஹெச்டி முடித்தவங்க, யூனிவர்சிட்டிகளில் ப்ரொஃபஸர்களாக இருக்கிறவங்க தான் முன் வரிசையில் அப்படி நிறைய உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஷேக்கிட்ட. பட் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வரக்கூடிய விஷயத்தை உட்கார்ந்திருக்கிற மாணவர்கள் புரிய வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கும் ஏற்கனவே சொன்ன பதிலை தெளிவுபடுத்துவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. படைப்பினங்களிடம் உதவி தேடுவது எல்லா நிலைகளிலும் அனுமதிக்கப்பட்டதாண்டு அவங்க சொல்றாங்க. எல்லா நிலைகளிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. எப்போது அனுமதிக்கப்படும் என்றால், உதவி யாரிடம் கேட்டு செல்கிறோமோ அவரால் அந்த உதவியை செய்ய முடியுமாக இருந்தால்தான் அனுமதிக்கப்படும். யாரிடம் நாம் உதவி தேடி செல்கிறோமோ அவரால் அந்த உதவியை செய்ய முடியுமாக இருந்தால்தான் அவரிடம் உதவி தேடி செல்வது அனுமதிக்கப்படும். அவரால் முடியாத ஒன்றாக இருக்குமாக இருந்தால், அந்த உதவியை செய்வதற்கு அவரால் முடியாது என்பது நமக்கு தெரியுமாக இருந்தால், உதாரணமாக இன்றைக்கு மக்கள் கூடுதலாக கபரில் உள்ளவர்களிடம் போய் உதவி தேடுகிறார்கள். இப்படியானவர்களிடம் போய் உதவி தேடுவது ஹராம் ஆகும். முதல்ல சொல்றாங்க, ஃபஹாதா ஹராம். ஹராம் என்பதை விட அது ஷிர்குன் அக்பர், பெரிய இணை வைத்தலாக கருதப்படும். இதில் அவர் மரணித்தவராகத்தான் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்ப உதவி தேடுவது என்பது யாரிடம் நாம் உதவி தேடணும்? எவருக்கு அந்த உதவியை செய்ய முடியுமோ அவரிடம் தேட வேண்டும். உதவி செய்ய முடியாதவரிடம் போய் உதவி தேடுவது என்பது ஷிர்க். இந்த உதவி செய்ய முடியாதவர் என்பது மரணித்தவராக இருந்தாலும் ஷிர்க்குத்தான், உயிரோடு இருந்தாலும் ஷிர்க்குத்தான். உதாரணம் அவர்கள் சொல்றார், உலகத்தில் ஒரு பகுதியில் ஒரு வலி இருக்கிறார், அழைத்தால் வருவார் என்று அழைத்தால் அவர் உதவி செய்வார், அவர் கேட்பார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவரை அழைப்பது உயிரோடு இருக்கிறவர். இப்ப நம்முடைய மக்கள் யா முஹைத்தீன் அழைப்பாங்க, யா முஹைத்தீன் அவர் மூத்தானவர், இதுவும் ஷிர்க். அதே டைம்ல யாராவது ஒரு வலி இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறார், நம்ம இருக்கிற இடத்தில் அவர் இல்லை, இந்த நேரத்தில் அவரை அழைப்பது, அழைத்தால் அதுவும் ஷிர்க் ஆகும். எனவே யாரிடமாவது நாம் உதவி தேடுவதாக இருந்தால் உதவி செய்ய முடியுமானவராக அவர் இருக்க வேண்டும். உதவி செய்ய முடியாதவரிடம் உதவி தேடுவது ஹராம். அதே நேரத்தில் இப்படியான கபுரிட்ட அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடுவதாக இருந்தால் அது ஷிர்க்காக அமையும். அதே போல சொல்றாங்க, படைப்புகளிடம் உதவி கேட்க முடியுமான விஷயங்களில் உதவி கேட்பது கூடுமா? அந்த ஆரம்பத்தில் சொன்ன பதில திரும்ப கேள்வி கேட்டு கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. உதவி செய்ய முடியுமான விஷயங்களில் படைப்பினங்களிடம் உதவி தேடுவது கூடுமா என்றால், சில மனிதர்கள் அடுத்தவர்களில் தங்கி இருக்கவே முயற்சிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அடுத்தவர்களுடைய உதவியைத்தான் நாடுவது. இந்த நேரத்தில் இவர் பலவீனம் அடைகிறார், எந்த ஆற்றலும் இல்லாதவராக மாறுகிறார். சில நேரங்களில் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உருவாகிறது. சில நேரங்களில் யாரிடம் உதவி தேடி போறாங்களோ அவங்களுக்கு சங்கடங்களை உண்டு பண்ணக்கூடிய நிலையும் உருவாகிறது. எனவே ஷேக்கு என்ன சொல்றான், பதிலாக அடுத்தவர்களிடம் உதவி தேட போகும்போது அவசியம் தேவை என்று வந்தால் தான் போக வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் அடுத்தவர்களிடம் உதவி தேடுவது, இந்த வீடுகளில் இதைக்கு பக்கத்து வீட்டில் உதவி தேடுறது, எந்த நேரமும் ஏதாவது ஒன்று பக்கத்து வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சமைக்கிற டைமில் சில பெண்கள் எப்படின்னால் சமையல் தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துட்டு சமைக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. சமைச்சிட்டு போகும்போது உப்பு தேவைப்படும், உடனே பக்கத்து வீட்டுக்கு போகிறது. சில நேரங்களில் மிளகா தேவைப்படும், உடனே பக்கத்து வீட்டுக்கு போகிறது. டெய்லி இருக்கும் இது, அல்லது பெரும்பாலும் இருக்கும். இப்போ இந்த நேரங்கள் இது நான் வந்து கற்பனையாக சொல்லலை, சிலர் வந்து கேட்குறாங்க கேள்வியாக, இப்படியாக அடிக்கடி எங்களிடம் வந்து உதவி கேட்கிறார்கள், இவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா என்று ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரையை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது இப்போ பாருங்கள் உருவாகிற முறையை. அதனால ஷேக் என்ன சொல்றார் என்றால், நிர்பந்தம் தேவை வந்தால்தான் மற்றவர்களிடம் உதவியை எதிர்பார்க்க வேண்டும், உதவி கேட்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் உதவி கேட்க கூடாது. இதுல நம்முடைய கண்ணியம் காக்கப்படும். ஒரு தாயிஃபான ஹதீஸ் இருக்கிறது, அது அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது, ஆனா கருத்து சரி. என்ன அந்த ஹதீஸ்ல வருது என்றால், உலகத்தில் நீ ஜாஹிதாக இரு, அல்லாஹ் உன்னை விரும்புவான். وَزْهَدْ فِي مَا فِي أَيْدِ النَّاسِ يُحِبُّكَ النَّاسِ. மனிதர்களுடைய கையில் உள்ளதில் ஜாஹிதாக இரு, மனிதர்கள் உன்னை விரும்புவார்கள். ஜாஹித் என்றால் என்ன? அதாவது தேவையில்லாதத விரும்பாமல் இருப்பது, தேவையில்லாதவற்றை விரும்பாமல் இருப்பது. அப்ப உலகத்தில் உள்ளவற்றின் மீது ஆசை இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் விரும்புவான். மனிதர்களுடைய கைகளில் உள்ளவற்றின் மீது ஆசை இல்லாமல் இருந்தால் மனிதர்கள் உன்னை விரும்புவார்கள். இப்ப நம்ம அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். எப்போதும் உதவி தேடக்கூடிய ஒருவர் நம்மிடம் வந்தால் வந்த உடனே ஒரு பயம் வரும், ஏதோ ஒன்று கேட்டு வந்திருக்கிறார். இவர் வராமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய உதவியை கேட்காத ஒருவர் வருவாராக இருந்தால் அவருக்கு உதவி செய்வதற்கும் நமக்கு ஆசை வரும். எனவே ஷேக் இங்கே சொல்லுகிறார், அடுத்தவர்களிடம் உதவி நீங்கள் கேட்பதாக இருந்தால், உங்களுக்கு தேவை அவசியம் என்று ஏற்பட்டால்தான் கேளுங்கள், இல்லை என்றால் கேட்பது சிறந்ததல்ல. அதிலும் குறிப்பாக சொல்றாங்க, உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் அல்லது நீங்க கேட்டால் அந்த சகோதரன் சந்தோஷப்படுவான் என்ற ஒரு நிலை இருக்கும், அப்ப கேளுங்க. ஏன் அஃதலுல் அஃமால் அமல்களிலே சிறந்த அமல் உன்னுடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாய வாழ்க்கை எப்படி நமக்கு அழகாக காண்பிக்கிறாங்க. அமல்களில் சிறந்த அமல் உன்னுடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் நீ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. இதை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப உன்னுடைய சகோதரன் நீ உதவி கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி அடைவான் என்று நீ தெரிந்தால் அந்த நேரத்திலும் அவனிடம் உதவி கேட்பதில் தப்பில்லை. அதே நேரம் யாராவது ஒருவரிடம் உதவி கேட்கப்பட்டால் கேட்டு வருகிறவரை வெறுங்கையோடு அவர் அனுப்பக்கூடாது. அந்த உதவியை செய்வது அவசியம் என்று ஷேகிங்கை குறிப்பிடுகிறார். இப்ப என்கிட்ட ஒருவர் உதவி கேட்டு வரார் என்றால் என்னால் செய்ய முடியுமான உதவியாக இருந்தால் அந்த உதவியை நான் செய்ய வேண்டும். என்னால் பொதுவாக வரக்கூடிய அந்த ஹதீஸை பாருங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துல், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு. அதுல என்ன ஆறையும் சொல்லுங்களேன் பாபு. சலான் சொன்னா பதில் சொல்ல வேண்டும், இது முதலாவது. தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் இர்ஹமுகல்லாஹ் சொல்ல வேண்டும். நோயுற்றால் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். விருந்துக்கு அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும். மௌத்தானால் ஜனாசாவை பின்துயர்ந்து செல்ல வேண்டும். ஆறாவது அது சொல்லிட்டமே, வெரி குட் மஷால்லா. வந்து அட்வைஸ் கேட்டால் அட்வைஸ் சொல்லுங்கள். உதவி கேட்டு வந்தார்னா உதவி செய்யுங்க. அட்வைஸ் கேட்டு ஒருவர் வாரார், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதில் நான் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கிறேன். ஒரு சகோதரர் வந்து நானும் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு விரும்புகிறேன், என்ன மாதிரி பண்ணலாம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறல்ல. ஏதாவது சும்மா சமையல் இந்த அவர் பிஸ்னஸை பாதிச்சிருமெண்டு அவர் நினைக்கிறார், இல்லை அட்வைஸ் கேட்டு வந்தால் அட்வைஸ் பண்ண வேண்டும். அதே போல தான் உதவி கேட்டு வந்தால் உதவி செய்ய வேண்டும் நம்மளால் முடியுமானதாக இருந்தால். அதே நேரத்தில் இப்போ அவருடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம். அதே போல ஒரு அடியான் இன்னும் ஒருவனிடத்தில் தேவை உள்ளவனாக இருக்கும்போது அல்லாஹ் தேவை உள்ளவனாக இருக்கிறான் என்ற ஹதீஸும் வருகிறது. அதே போல யார் ஒருவர் ஒரு சகோதர முஸ்லிமின் கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். எனவே யாராவது நம்மிடம் உதவி தேடி வந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது உயர்ந்த பண்பு. இந்த பண்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைய இருந்தது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உதவி தேடி வருகிறவரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பியது கிடையாது. எந்த அளவுக்கு அந்த ஒரு உதாரணமே போதும் நமக்கு. அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தா நேரத்தில், யார் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல்? முனாஃபிக்கின் தலைவன். மௌத்தா நேரம் மகன் ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம் உதவி கேட்டு. ரெண்டு உதவி கேட்டார். ஒன்று என்ன? முதலாவது, கஃபனிடுவதற்கு உங்களுடைய போர்வைகளில் ஒன்றை தர வேண்டும் என்று கேட்டார். இரண்டாவது, நீங்கள் தான் ஜனாசா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். போர்வை கொடுக்கிறார் கஃபனிடுறதுக்கு, தொழுகை நடத்துவதற்கு முன்னால் செல்லுகிறார்கள் முரளி அல்லாஹ்வர்கள் தான் தடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அப்ப இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு மேலதிகமான படிப்பு என்னவென்றால், ஹராமான விஷயங்களை உதவி செய்யக்கூடாது. ஹராமான விஷயங்கள்ல உதவி செய்யக்கூடாது. நம்மால் உதவி செய்ய முடியுமான நல்ல விஷயங்களில் யாராவது உதவி கேட்டு வந்தால் அவருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். இது ரெண்டு சைட், இஸ்லாம் ரெண்டு சைடே தான் சொல்லுது. உதவி கேட்டு போறது பொருத்தம் இல்லை, மற்றவர்களிடம் உதவி கேட்காமல் இருப்பதுதான் சிறந்தது. யாராவது உங்களிடம் உதவி கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள். அடுத்த வசனம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஹதா என்ற சொல்லிருந்து வந்ததுதான் இஹ்தி. ஹதா என்றால் நேர்வழி காட்டினான், நேர்வழி கொடுத்தான், நேர்வழி காட்டினான், நேர்வழி கொடுத்தான். இஹ்தினா என்றால் எங்களுக்கு நேர்வழி கொடு அல்லது நேர்வழி காட்டு. இந்த ஹிதாயத்தை பொறுத்தவரையில் இதை உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்று ஹிதாயத்துல் இர்ஷாத், இன்னும் ஒன்று ஹிதாயத்து தௌஃபீக். ஹிதாயத்துல் இர்ஷாத், ஹிதாயத்து தௌஃபீக். தவாவில் ஈடுபடக்கூடிய நமக்கு இது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது, புரிந்து கொள்வது. ஒருவரிடம் நம்ம முயற்சி செய்கிறோம், முயற்சி செஞ்சுட்டு கடைசியில் ஃபெடப் ஆகிறோம், அவர் திருந்த மாட்டார். நம்ம மேக்சிமம் முயற்சி செஞ்சிருப்போம், முயற்சி செஞ்சுட்டு வேறொருவர் ட்ரை பண்ண போகும்போது என்ன சொல்லுவோம் என்றால் அவர்கிட்ட போகிறது வேஸ்ட்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு தாயுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. ஹிதாயத்தை பொறுத்தவரையில் ஹிதாயத் இரண்டு வகைப்படுகிறது. ஹிதாயத்துல் இர்ஷாத் ஒன்று. ஹிதாயத்துல் இர்ஷாத் என்றால் வழி காட்டுவது, நேர்வழியை காண்பிப்பதுதான் ஹிதாயத்துல் இர்ஷாத். ஹிதாயத்து தௌஃபீக் என்றால் ஹிதாயத்தை கொடுப்பது. இதுல நமக்கு முடியுமானது எது? காட்டுவதுதான். நமக்கு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியுமானதும் நேர்வழி காட்டுவதுதான். நேர்வழி கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதராலும் முடியாது. இதற்கு மிக சிறந்த ஆதாரம் அல்லாஹ் சூரத்துல் கசஸ் 56வது வசனத்தில் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட, அந்த நேர்வழி கொடுக்க உன்னால் முடியாது. இன்னக்கல்லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க உன்னால் முடியாது. வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா, ஆனால் அல்லாஹுதான் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான். சூரத்துல் கசஸ் 56வது வசனம். இதுக்கு பிராக்டிக்கலாக அல்லாஹு தஆலா காண்பித்த நிகழ்வு என்ன? அவர்களுடைய சிறிய தந்தை, தந்தையின் சகோதரர் அபு தாலிபுடைய விஷயத்தில் மேக்சிமம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள். நல்ல ஒரு சாதகமான ஒருவராகத்தான் இருந்தார். வெளிப்படையில் எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார், எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு மரண தடவாயில் இருக்கும் போது போய் கெஞ்சுகிறார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமதன் உஹஜ்ஜு லக பிஹா இந்தல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்கள், அதை வைத்து அல்லாஹ்விடம் நான் உங்களுக்காக மன்றாடுவேன், வாதிடுவேன் என்று சொல்றார். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மகனுக்கும் மனைவிக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய தந்தைக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை. ஹிதாயத் கொடுப்பது நம் யாருடைய கையிலும் கிடையாது. தாயிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது ஹிதாயத்துல் இர்ஷாத் மாத்திரம்தான். இத ஹிதாயத்துல் இர்ஷாத் வ திலாலா என்றும் சில இடங்களில் குறிப்பிடுவார். ரெண்டும் உண்டுதான். ஹிதாயத்துல் திலாலா என்று சொன்னாலும் ஹிதாயத்துல் இர்ஷாத் என்றாலும் ஹிதாயத்தை காண்பிப்பது. ஹிதாயத் கொடுப்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. ஹிதாயத் காண்பிப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து ஷூரா 52வது வசனத்தில் சொல்றான், வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக நபியே நீங்கள் ஸிராத் முஸ்தகீமின் பால் வழிகாட்டுவீர்கள், ஸிராத் முஸ்தகீமின் பால் வழிகாட்டுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப வழிகாட்டுவது நம்முடைய கடமை, வழிகாட்டுவது தான். எனவே ஒருவருடைய விஷயத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஃபெடப்பாக முடியாது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் இரண்டு ஹிதாயத்தையும் இந்த பிரார்த்தனை குறிக்கிறது. இஹ்தினா ஹிதாயத்தை காட்டி ஹிதாயத்தை கொடு. ஹிதாயத்தை காண்பி ஹிதாயத்தை கொடு, ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கேட்கிறோம். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது ஹிதாயத்தில் நாம் கடைசி வரையும் நிலைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஹிதாயத்தில் இருந்து தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் ஹிதாயத்தில் இருந்து தடம் புரள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் ஆரம்பத்தில் சத்தியத்தை சொல்வார்கள், நேர்வழியை சொல்வார்கள், பிறகு தடம் புரள்வார்கள். ஆனால் அவர் தடம் புரள்வதை ஜீரணிக்க முடியாத நிறைய அவர் மீது அபிமானம் கொண்ட மக்கள் இருப்பார்கள். அதனால அவருடைய தடம் புரளலையும் சரிகாண முயற்சி செய்வார்கள். இதை நம்ம உலக வரலாற்றில் முழுக்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்மட சமுதாயத்திலேயும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடம் புரள்வு. இவ்வளவு சத்தியத்தை நிறைய பாமர மக்கள் கேட்கிற கேள்வி என்ன, சத்தியத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டவர், இவ்வளவு தியாகம் செய்தவர், இவ்வளவு பேருக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர், இவர் போய் இப்படி வழிகட்டு போவாரா? இந்த கேள்வியை கேட்டு நிறைய பாமர மக்கள் பின்னால் போவதை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். சூரத்துல் ஆலே இம்ரான் 10வது அல்லது 9வது வசனமா இருக்கு நினைக்கிறேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பாதை ஹதைதனா. அல்லாஹ் குர்ஆனில் கற்றுத் தருகிறான், யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை புரளச் செய்து விடாதே. இதை கேட்க சொல்லனேன், உள்ளம் புரளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தவர்கள். சுஜூதில் அதிகமாக கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய தீனில் நிலைத்திருக்க செய். இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொண்டு வந்ததை நம்பி இருக்கிறோம், உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், உங்களுடைய விஷயத்திலும் நான் பயப்படுகிறேன். ஏன்? இன்னல் குலூப பைன உஸ்பு ஐனி மின் அசாபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃபயஷா, உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, அவன் விரும்பியபடி புரட்டுவான். அதே போல ரசல்லா அலிஸ்லம் சொல்லாங்க, ஒரு அடியான் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி இருக்கும், அந்த நேரத்தில் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான். இன்னும் ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமலை செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி இருக்கும் போது அவன் சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சுவர்க்கம் செல்வான். இப்போ உள்ளம் புரண்டு கொண்டிருக்கும், பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்கும் போது அந்த தண்ணீர் எப்படி புரள்கிறதோ அதைவிட கடுமையாக உள்ளம் புரளும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த உள்ளத்தை, அது இதுல விதிவிலக்கு இல்லை, யாரும் ஆலிமாக இருப்பவர், ஜிஹாத் செய்தவர், தியாகியாக இருந்தார், எனவே இவருக்கு அந்த நிலை இல்லை என்பதல்ல. நம்ம தெரியும், ஹைபர் யுத்தம் நினைக்கிறேன், ஹஸல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழரை பற்றி வந்து சஹாபாக்கள் நிறைய சொல்கிறார்கள், மிக ஆர்வமாக மிக தீவிரமாக களத்தில் இறங்கி போராடுகிறார் அப்படின்னு பாராட்டும் போது ரசல்லா அலிஸ்லம் வஹியின் அடிப்படையில் சொல்லாங்க, அவர் நரகவாசி சொன்னது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பின்னால் அவரை ஃபாலோ அப் பண்ணி போய் பார்க்கறாங்க, போனால் அவர் அந்த உடம்பில் ஏற்பட்ட அந்த காயங்களின் வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய அம்பை நிலத்தில் நாட்டி அதில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இப்ப இதுல வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால், ஒருவர் நிறைய ஹிதாயத்தை மக்களுக்கு காண்பிப்பதற்காக கஷ்டப்பட்டவர் என்பதற்காக அவரிடம் வழிகேடு வரவே வராது என்று முடிவெடுக்க கூடாது. இது ஆபத்தானது. இன்றைக்கு தெளிவான வழிகேடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் பரப்பப்பட்டு கொண்டு வருது. இப்ப அந்த வழிகேட்டை வழிகேடு என்று சொல்ல முடியாத நிலை ஒன்று, இரண்டாவது வழிகேட்டை சரி காண்கின்ற நிலை. உதாரணமாக அவர்களுடைய அந்த தக்லீதின் உச்சகட்டம் எப்படி போயிருக்குன்னு கேட்டால், இப்போ அம்ரு பின் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சந்தர்ப்பத்தில் கிரிமினல் என்று சொல்றாங்க. கிரிமினல் என்று யாரு? அம்ருபுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சிறந்த சஹாபி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? சஹாபாக்களை நேசியுங்கள் உண்டு. ரெண்டாவது, சஹாபாக்களை ஏசாதீர்கள், திட்டாதீர்கள் என்று சொல்றாங்க. இப்போ ஒரு சஹாபிய கிரிமினல் என்று சொன்னால், இப்போ இதுக்குள்ள ஒருவர் வாரார், வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்ல ஒரு கிரிமினல் என்றார். நம்ம எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்கும்? அவரை நேசிப்போமா? வரும்போதே கிரிமினல் என்று இங்கே உள்ள பொறுப்பாளர்கள், முக்கியமானவர்கள் சொல்லிட்டாங்க நமக்கு. அப்போ நம்ம பயந்து பயந்து இருப்போம், என்ன வில்லங்கம் பண்ண போறாரோ, எப்போ இவர் எழுந்து செல்வார்? யாருடைய உள்ளமும் அவரை நேசிக்காது. அவர் இங்கிருந்து போனால் போதும் என்றுதான் அவருடைய நிலை இருக்கும். அப்ப கிரிமினல் என்று சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அவருடைய தாயிகளிடம் போய், இப்படி கிரிமினல் என்று ஒரு சஹாபியை சொல்றாரு, இவ்வளவு எல்லா மக்களும் இப்ப கடுமையாக அதை வருத்தப்படுறாங்களே என்று கேட்டதுக்கு அவர் திரும்ப என்ன சொல்றார்? கிரிமினலை கிரிமினல் என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்வது? இந்த மக்கள் யோசிக்கிறாங்களே, ஒரு வெறியில யோசிக்கிறாங்க. கிரிமினலை கிரிமினல் என்று சொல்லாமல் வேறு யார் என்று சொல்வது? இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய செய்தியை பாதுகாப்பதற்காக சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையோடு வர ஹதீஸையும் ஒதுக்கலாமாம், அவர்களுடைய விதி. குர்ஆன்ல வரக்கூடிய விஷயத்தை பாதுகாப்பதற்காக சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையோடு வரக்கூடிய செய்தியையும் தூக்கி எறியலாமாம். சில நேரங்களில் அறிவுக்கு பொருந்தாமல் சொல்லப்படக்கூடிய செய்தி சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு இருந்தாலும் அதையும் தூக்கி எறிய வேண்டுமாம், என்றால் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. அப்ப சஹாபியை பாதுகாக்கிறதுக்காக இதை பொய்யின்னு சொல்றீங்களா தானீங்க? அம்ருபுல்லா ரலியல்லாஹு அவர்களை பாதுகாப்பதற்காக இதை பொய் என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? புகாரில வர ஹதீஸ பொய் என்று சொல்ல முடியுமான உங்களுக்கு? ஏனென்றால் உங்களோட அறிவுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக. அல்ல, ஐனு ஹக்குன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, கண் திருஷ்டி உண்மையானது என்று சொல்லிட்டு அதோடு தொடர்பாக நிறைய சொல்றாங்க. உங்களோட குழந்தைகளுக்கு உஹீது கபி கலிமாத்தில்லாஹி தம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா, பிள்ளைகளுக்கு கண் திருஷ்டி வராம இருக்கிறதுக்கு ஓதுங்கண்டு துவா, அதுவும் புகாரில வருது. இப்படி நிறைய ஹதீஸ் கண் திருஷ்டியோடு சம்பந்தம், இதெல்லாம் அறிவுக்கு பொருந்ததில்லை என்று தூக்கி வீசுகிற நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அம்ருபுல்லாஸுடைய இந்த சம்பவம் பொய்யென்று சும்மா எழுந்த மாறாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணணும்ன்றதுக்காக இப்படி சொல்லலாம். ஆனால் உண்மையை அந்த வரலாற்றை நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தால் அந்த வரலாறு பொய். இந்த வரலாற்றை அறிவிக்கிற அறிவிப்பாளர் வரிசையில் ஒருவர் இடம்பெறுகிறார். அவர் ஷியாக்காரன். இவர் அம்ருபுல்லா ரலியல்லாஹு அவர்கள் மாவியர் ரலியல்லாஹு அவருடைய தரப்பில் இருந்தவர். எனவே அவரை டேமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி இவர் அபு மிஹ்னஃப் நினைக்கிற ஒரு பேர், யஹ்யா இப்னு லூத் என்று சொல்றது. இவர ஹதீஸ்களை அறிஞர்கள், இவர் ஒரு ஷியா, இவர் ஒரு பொய்யன், இவர் பலவீனமானவர், இவர் மறதி உள்ளவர், எல்லா ஒரு ஹதீஸை டேமேஜ் ஆக்குறதுக்கு பலவீனமாக்குற தேவையான அனைத்து பண்புகளும் இவரிடம் இருக்கு. இப்ப புகாரில வர ஹதீஸை நிராகரிக்கிற நம்ம இதை பார்த்திருக்கணுமா இல்லையா? ஒரு சஹாபியை டேமேஜ் பண்ணும்போது. ஆனா என்னென்னால் மக்களுக்கு புரியதில்லை, ஒரு சஹாபியை தானே சொன்னார், ஒரு சஹாபியை சொன்னா போதும் தானே? எல்லா பண்பும் இருக்கு, ஷியாக்களுடைய கொள்கறிக்கு, ஹவாரிஜிகளுடைய கொள்கறிக்கு, மூத்தஜிலாக்களுடைய கொள்கறிக்கு, ஜஹ்மியாக்களுடைய கொள்கறிக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வாதம் எதற்காக சொல்றேன் என்றால், பொதுமக்கள் என்ன சொல்றாங்கண்டா, நாங்கள்லாம் ஹிதாயத் பெறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். இது ஒரு காரணம் இல்லை. அல்லாஹு தஆலா ஹிதாயத்தில் நம்மை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த துவாவை கேட்க சொல்றான். ஹிதினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத் நம்ம எல்லோரும் பயப்பட வேண்டியது அதுக்கு தான். கடைசியில மூத்தாகும் போது நல்ல மூத்தா வந்துடணும், ஹுஸ்னுல் ஹாத்திமா, அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கணும். நம்மட சுஜூதுகள் எல்லாம் யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிகே என்பது மிஸ் ஆக கூடாது. நம்முடைய பிரார்த்தனைகளில் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா என்பது மிஸ் ஆக கூடாது. ஹிதாயத்தோடு மூத்தான தான் வெற்றி. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க போறோம். மிக சொற்பம், மற்ற ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பார்க்கக்குள்ள அது ஒன்றும் இல்லை. கபருக்குள்ள எவ்வளவு காலம் இருப்போம்? அல்லாஹ் ஆலம். இவ்வளவு காலம் என்பது அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் தெரியும். மஹ்ஷரில் 50,000 வருடங்கள், மஹ்ஷரில் 50,000 வருடம், கபருக்குள்ள 8,000 வருடமும் அல்லாஹ் ஆலம். இவ்வளவு காலம் நீண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஏற்பாடுதான் இந்த 60 70 வருட வாழ்க்கை. இதுல நம்ம சாதித்து இந்த உலகத்தில் யாரும் எதையும் விட்டுச் செல்லவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிக யதார்த்தமாக சொல்கிறார்கள், இத்பாஉல் மய்யித தலாதா, ஒரு மனிதன் மௌத்தானால் மூன்று விஷயங்கள் அவனை பின்துயர்ந்து செல்லும். என்னது? அவனுடைய குடும்பம், செல்வம், அமல். இரண்டு திரும்பிவிடும், ஒன்று மாத்திரம்தான் அவனோடு இருக்கும். குடும்பமும் செல்வமும் திரும்பிவிடும், அமல் மாத்திரம்தான் அவனோடு இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு நித்திரம் ஒழித்து சிரமப்பட்டு தொழில் செய்கிறோம், பொருளாதாரம் தேடுறோம், அல்லது பதவிகளை தேடுகிறோம், அந்தஸ்துகளை தேடுகிறோம், மௌத்தானதுக்கு பிறகு அந்த நேரத்தில் எத்தனை பேர் ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. 1000 பேர் வந்தார்களா, 50 பேர் வந்தார்களா என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த நிரந்தரமான நீண்ட வாழ்க்கைக்கு தேவை என்ன? ஹிதாயத். அல்லாஹ்வுத்தால ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் ஹிதாயத் தான். அல்லாஹ் எனக்கு ஒரு பிசினஸ் காண்பி தந்தான், நிறைய வந்துகிட்டே இருக்கு, மில்லியன் கணக்கில் வருது. அதே டைமில் ஹிதாயத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது மிக உயர்ந்தது? ஹிதாயத். பொருளாதாரம் இன்று இருக்கும், நாளைக்கு போய்விடும். அப்படி இருந்த நிலையில் இருந்தாலும் கூட மௌத்தானதுக்கு அப்புறம் ஒரு பிரயோசனமும் இல்லை. எல்லோருக்கும் கொடுக்கிற அதே துணிதான் நமக்கும். இவர் ஒரு மல்டி பில்லியனர், உலகத்திலேயே முதலாம் நம்பர் பணக்காரனாக இருந்து முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கும் அதே கபன் தான், அதே கபர் தான், அதே சந்தோக் தான். அந்த பட்டியலை வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்க. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேடல், நம்முடைய முழு முயற்சியும் இந்த ஹிதாயத்தை பெறுவதும் ஹிதாயத்தில் நிலைத்திருப்பதும் என்பதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்ரு பின் நாஸ் கிரிமினல் என்று சொன்ன அந்த செய்தியை வந்து அடுத்தவர் பேசும்போது சொல்றார், அம்ரு பின் நாஸ் ஏன் கிரிமினல் என்று சொன்னார்டா, அதாவது அலி ரலியல்லாஹுடைய மாவீர் ரலியல்லாஹுடைய இரண்டு தரப்பும் சிஃபின் என்ற இடத்தில் சந்திக்கிறது. சந்திச்ச நேரத்தில் சண்டை வருவதற்கு முன்னால் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அப்போ பேச்சுவார்த்தை எல்லாரும் உட்கார்ந்து பேச முடியாதே. அப்போ ரெண்டு தரப்பிலும் இரண்டு பிரதிநிதிகள், அலி ரலியல்லாஹுடைய தரப்பில் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹுவர்களும், மாவீர் ரலியல்லாஹுடைய தரப்பில் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹுவர்களும் பேச்சுவார்த்தைக்காக மேடைக்கு வராங்க. ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்க என்றால், இரண்டு பேரையும் ஆட்சியிலிருந்து நீக்கி விடுவோம், மாவீர் ரலியல்லாஹு ஆட்சியிலிருந்து நீக்குவோம், அலி ரலியல்லாஹுவர்களையும் ஆட்சியிலிருந்து நீக்கி விடுவோம். நீக்கிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பேரையும் சேர்த்து பொதுவாக ஒருவரை நாம தெரிவு செய்வோம். இதுதான் இரண்டு பேருடைய மஷூரா. மஷூரா செஞ்சுட்டு அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹுவர்கள் போய் மக்கள் மன்றத்திலே தோன்றிச் செல்கிறார்கள், எங்களுடைய பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவென்றால், நான் என்னுடைய தரப்பு தலைவராக ஹலீஃபாவாக இருக்கிற அலி ரலியல்லாஹுவர்களை ஆட்சியிலிருந்து நீக்குகிறேன். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு மறுதரப்பில் நின்று சொல்றாங்க, ஏற்கனவே பேசினதுக்கு மாற்றமா, நான் மாவீர் ரலியல்லாஹுவர்களை ஆட்சியில் வைக்கிறேன் என்று சொல்றார். என்று சொல்லிட்டு பாருங்க, இதை கிரிமினலா இல்லையா? இந்த சம்பவத்தை படிக்கக்குள்ளே மனதுக்கு நெருடல் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் என்றால், சஹாபாக்களுடைய கண்ணியம் என்பதற்காகத்தான் ஏற்கனவே நம்ம அதை அப்படியே பேசிட்டு சும்மா போய் கொண்டிருந்தோம். பிறகு இந்த அளவுக்கு கிரிமினல் கிரிமினல் என்று ஊண்டுகிறார்களே என்று நம்முடைய சகோதரர்கள் சேர்ந்து அதை ஆய்வு செய்து பார்த்தால், அந்த சம்பவம் மிகவும் பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. இதுல மிக தெளிவாக போனோம். நான் ஏற்கனவே உள்ள கிளாஸ்ல மூலம் சொல்லியிருக்கிறேன், அதிலையும் சகோதரர் அப்துல்ரசாக் அவர்கள் வாட்ஸ்அப்பில் டெய்லி அதை அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக. இப்போ நான் இன்றைக்கு போட்டத்தில் அவர் போட்டிருக்கிறார், சஹாபாக்களை குறை காண்பவர்கள் பிதத்துவாதிகள். யாராவது சஹாபாக்களை குறை பேச ஆரம்பித்தான் என்றால் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் இடத்தில் பிதத் வருகிறது, அல்லது அவர்கள் முற்றிய பிதத்துவாதிகளாக இருப்பார்கள். இப்போ சஹாபாக்களை குறை கண்ட பிதத்துவாதிகள் யாரு? ஷியாக்கள், ஹவாரிஜிகள். ஷியாக்கள் കാരണം എല്ലാ സഹാബാക്കളെ ഡാമേജ് ആക്കല്ല. இப்ப சிலர் சொல்ற ஒரு சிலரை தானே சொன்னாங்க, சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி இவ்வளவு புக் போட்டிருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி இவ்வளவு பேசுறாங்க, அவங்களுக்கு சஹாபிர பேரை சொல்லக்குள்ள ரதியல்லாஹுன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்திருப்பீங்க மாமன் மச்சான் பேரை சொல்ற மாதிரியே சொல்லிட்டுமா, அல்லது மிக க்ளோஸா பழகிற நண்பனை பேசுற மாதிரி தான் பேசிட்டு போவாங்க சஹாபாக்களை பற்றி. இல்லாட்டி பில்கேட்ஸோட போயிட்டு உஸ்மான் அலியல்லாஹு அவர்களை உஸ்மான் அலியல்லாஹு சேவை பண்ணார். பில்கேட்ஸ் பண்ணதுக்கு இப்ப குர்ஆன்ல நீங்க ஒரு சொல்ல அடித்தால் உடனே வருது சாஃப்ட்வேர். உஸ்மான் அலியல்லாஹு என்ன பண்ணாங்க, இப்படி இப்படி கொச்சைப்படுத்தி ஒன்று ரெண்டு பேரை டேமேஜ் பண்ணிட்டு வந்தா போதும். ஷியாக்கள் கூட பகிரங்கமாக எல்லா சஹாபாக்கள் டேமேஜ் பண்றல, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று ரெண்டு பேருக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இப்படியான ஒரு சிலரை தான் டேமேஜ் பண்ணுவாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க நம்ம டாபிக் அதல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் ஹிதாயத். ஹிதாயத் யாரா இருந்தால் நம்மளும் தான் நீங்களும் தான் மிகப்பெரிய உலமாக்களாக நாம் கருதக்கூடியவர்களும் தான், அல்லாஹு அலம். ஆனால் நாம் எல்லோரும் எல்லோருக்காக துவா செய்யணும் என்ன, எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்யும், ஹிதாயத்தில் நிலைத்திருக்க செய்யும். ஹிதாயத்தை நீங்களுக்கு வழங்கிய பிறகு எங்களுடைய உள்ளம் தடம் புரண்டு விடாமல் பாதுகாத்து விடு. இந்த பிரார்த்தனையை எப்போதும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கான ஒரு சுன்னாவாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறார். எங்களுக்கு நேர்வழியை கொடு, அல்லது நேர்வழியை காண்பி, நேர்வழியில் நிலைத்திருக்க செய். சிராத் என்றால் பொதுவாக சிராத் என்ற அரபு சொல்லுக்கு வழி பாதை என்பது அர்த்தமாகும். தரீக் என்று அரபியிலே சொல்வார்கள். அல் முஸ்தகீம் என்றால் அல்லது லா இஜாஜ ஃபீஹி, கோணலற்றது, நேரானது. முஸ்தகீம் என்பது நேரானது. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் நேரான வழி. அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் நேரான வழி. நிறைய பாமர மக்கள் மறுமையிலே நரகத்தின் மேல் போடப்படக்கூடிய பாலத்தை ஸிராத் அல் முஸ்தகீம் பாலம் என்று சொல்வார்கள். அது அப்படி கிடையாது. இங்கு ஹதீஸ்லேயும் ஸிராத் அல் முஸ்தகீம் என்ற சொல் அதற்கு வரவே இல்லை, ஸிராத் என்று வந்திருக்கிறது. ஸிராத் என்றால் அதற்கு விளக்கம் சொல்லும் போது, பொதுவாக சிராத் என்ற அரபு சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் வழி, அங்கே குறிப்பிடப்படக்கூடிய சிராத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஜிஸ்ர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜிஸ்ர் என்றால் என்ன, பாலம். ஜிஸ்ர் என்றால் பாலம். அங்க நம்ம நரகத்துக்கு மேல போடப்படக்கூடியது சிராத் மாத்திரம்தான், சிராத் அல் முஸ்தகீம் அல்ல. பொதுமக்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சிராத் அல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காண்பி, அல்லது நேரான வழியை எங்களுக்கு கொடு, அல்லது நேரான வழியில் எங்களை நிலைத்திருக்க செய். எல்லா கருத்தும் வரும். இந்த நேரான வழி எது? ஷேக் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், ஹுவ ஷரீஅத்துல் லதீ ஜாஅ பிஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரான வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத். அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு பிரார்த்திக்க சொல்லி சொல்லக்கூடிய நேரான வழி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத். சூரத்துல் அன்ஆம் 153வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்றான், நபியை சொல்ல சொல்லி, வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இது வ அன்ன ஹாதா, நிச்சயமாக இது, இது என்றால் அவங்க இருக்கிறது, ஸிராத்தி முஸ்தகீமா, என்னுடைய நேரான வழியாகும். அப்ப இந்த வழியை தான் பின்பற்றுங்க, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வழிதான் ஸிராத் அல் முஸ்தகீம். அல்லாஹ்வை சொல்ற நபியை பார்த்து, வலா தத்தபி உஸ்புல், வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஸிராத் முஸ்தகீம் இருக்கிறது, நான் கொண்டு வந்திருப்பது ஸிராத் அல் முஸ்தகீம். இந்த ஸிராத் அல் முஸ்தகீமிலேயே நீங்கள் செல்லுங்கள். வலா தத்தபி உஸ்புல, இந்த வழி இருக்க வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹுடைய வழியை விட்டும் உங்களை பிரித்துவிடும். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக உங்களுக்கு செய்யப்படக்கூடிய வசியத் இது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 153வது வசனத்தில் சொன்னான். எனவே சிராத் இரண்டு வகைப்படும், சிராத் இரண்டு வகைப்படும். ஒன்று சிராத் முஸ்தகீம், இன்னும் ஒன்று சிராத் முல்தவி அல்லது முஜ். நேரான வழி, கோணலான வழி. நேரான வழியில் சென்றால் அவர் வெற்றி பெறுவார், இலக்கை அடைவார். கோணலான வழிகளை பொறுத்தவரையில் அழகாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படம் போட்டு காட்டினார்கள். ஆனால் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நேர்கோட்டை கீறினார்கள். பிறகு அந்த நேர்கோடுகளின் இடதும் வலதும் சின்ன சின்ன சிறிய கோடுகளை கீறிவிட்டு சொன்னார்கள், இதுதான் நேரான வழி, அந்த நேர்கோடுதான் நேரான வழி. இந்த நேரான வழியில் செல்ல விடாமல் உங்களை தடுப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் இடதும் வலதும் ஷைத்தான்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு பதில் அளித்தால் அப்படி இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போட்டு விடுவார்கள். இப்ப நேரான வழியில் செல்வது சரியான கஷ்டம், லேசான விஷயம் அல்ல. நேரான வழியில் செல்ல விடமாட்டார்கள் ஒன்று மனித ஷைத்தான்கள் அல்லது ஜின் ஷைத்தான்கள். நேரான வழியில் செல்ல விடாமல் நம்மளை பராக்காக்கி கொண்டிருப்பார்கள். இப்ப பாருங்க, அழகான ஒரு வழி வந்தது, நேர்வழி வந்தது. எந்த ஒரு குப்பையான ஜாஹிலியத்தான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது முழு விஷயத்தையுமே அவுலியாக்களிடம் ஒப்படைத்துக் கொண்டிருந்த சமுதாயம், எல்லோருமே நம்முடைய முன்னுள்ளவர்களை ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நம்முடைய பெற்றோர்களை நம்ம பார்த்தால் ஓரிருவரை தவிர அந்த காலத்தில் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சிலைக்கிட்ட போகாம இருந்தார்களே, அதே போன்று ஒரு சிலரை தவிர மற்றெல்லோரும் கபர்களிடமும் மூட நம்பிக்கைகளிடமும் பிதுகத்துகளிடமும் மண்டியிட்டு கிடந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு அப்படியே ஹிதாயத்தை கொண்டு வரான், ஹிதாயத்தை தாரான், நமக்கு ஹிதாயத்தை காண்பித்து ஹிதாயத்தை தருகிறான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வாரம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ், நிறைய சவால்கள். அந்த நேர்வழியில சவால்களுக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப வேறு வடிவத்தில் நமக்கு சேலஞ்ச் வருது. இன்னைக்கு நேர்வழியில் போக விடாமல் தடுக்கிற நிலையை பார்க்கிறோம். பாருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஹதீஸ் இதுதான் நம்முடைய அடிப்படை மூலாதாரங்கள். இதுல மாற்று கருத்து உலகத்தில் யாருக்கும் இல்லை, ஷியாக்களை தவிர. ஷியாக்கள் தான் குர்ஆன்லையும் டவுட் பண்றாங்க, ஹதீஸ்லையும் டவுட் பண்றாங்க. மற்ற எல்லோருமே குர்ஆன் ஹதீஸ் என்பதை ஏற்றிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது என்ற விஷயத்தில் ஆரம்பத்தில் எல்லோருமே இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் என்று ஏற்றுக்கொண்ட எல்லோருமே தெளிவான ஒரு கொள்கையில் இருந்தோம். என்ன புரிதல்? சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறையில் புரிவது. அதாவது சஹாபாக்கள் சில நேரங்களில் தவறா புரிவாங்க, புரிந்தால் அடுத்த சஹாபாக்கள் சுட்டி காட்டுவாங்க. சஹாபாக்கள் சரியாக புரியக்கூடிய அந்த புரிதல்கள் அடிப்படையில் தான் நம்ம குர்ஆன் ஹதீஸை புரியணும். இதுல மிக சிம்பிளாக சின்ன பிள்ளைக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹவாரிஜிகளுடைய விஷயம். ஹவாரிஜிகள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில் எல்லோரை விடவும் ஸ்ட்ராங்கானவர்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஹவாரிஜிகள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில் எல்லோரையும் விட உறுதியானவர்கள். அதனால் தான் அலிகளியல்லானவர்களையும் அவர்கள் காஃபிர் என்று சொன்னார்கள். ஏன்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஅலாஇக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிராகி விடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அவர் காஃபிர் என்றார்கள். தீர்ப்பு வழங்குவது அல்லாஹ், அல்லாஹுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காஃபிர், பொய் சொல்றது பெரும்பாவம், நரகத்துக்கு போய்விடுவார், காஃபிர். குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றினார்கள், ஸ்ட்ராங்கா பின்பற்றினார்கள். ஆனால் என்ன நடந்த என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களோட பேசுறதுக்காக போறாங்க. இவங்க அப்படியே பிரச்சனை, சிஃபின்ல பிரச்சனை பட்டு ஹரூரான்ற ஒரு ஊர்ல போய் இருக்கிறாங்க. இருந்து கொண்டு நிறைய ஃபித்னா பண்றாங்க. ஃபித்னா என்றால் இதுதான், குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அவர்கள் நடக்கிறார்கள், நபித்தோழர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள். இப்படி பிரச்சாரம் செய்ய துவங்கினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போய் உட்கார்ந்து சொல்றாங்க, நான் அமீருல் மூமினிடம் இருந்து வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவின் மகனிடம் இருந்து வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனிடமிருந்து வந்திருக்கிறேன், அன்சார்கள் முஹாஜிர்களிடமிருந்து வந்திருக்கிறேன். இந்த இடத்தில் உங்களோடு நபித்தோழர்களில் யாருமே கிடையாது, இந்த இடத்தில் உங்களோடு நபித்தோழர்களில் யாருமே கிடையாது. என்ன சொல்ல வராங்க? நீங்க குர்ஆனை சிந்து பேசுறீங்க, ஆனா சரியா புரியக்கூடிய மக்கள் யாரும் உங்களோட இல்ல. எனவே உங்களுடைய புரிதல் தவறு. ப்ரூவ் பண்ணாங்க. பெருங்கூட்டமாக இருந்தவர்கள்ல மூன்றில் ரெண்டு பங்கு அப்படி வந்துட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ந்து இந்த விளக்கத்தை சொன்ன உடனே ஒரு 2000 பேர் மட்டும்தான் தொடர்ந்திருந்து பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு சண்டை செய்தார்கள் என்றதை பார்க்கிறோம். இப்ப சஹாபாக்களுடைய புரிதல் இது மிக இம்பார்ட்டன்ட். இது இல்லை என்றால் இன்றைக்கு ஷேக் அப்துல்லா ஜமால் என்ன சொல்றார் மேடையில்? இப்ப என்ன சொல்லி பேசுறார்? குர்ஆன் ஹதீஸ். இந்த காதியானிகள் என்னத்தை வச்சு பேசுறாங்க? குர்ஆன் ஹதீஸ். எல்லாரும் நீங்க பாருங்க, முழு பேருமே குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுறாங்க. இப்ப குர்ஆன் ஹதீஸ் நேர்வழி என்றால் யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. என்ன பின்பற்றுறது? என்னத்த? குர்ஆன் ஹதீஸ். பிரச்சனை எங்க வருது என்றால் அப்துல்லா ஜமாலி சொல்வது போன்று சஹாபாக்கள் அந்த குர்ஆன் ஹஸ்னத்திற்கு விளக்கம் சொல்லவில்லை. அந்த ஹதீஸுக்கு சஹாபாக்கள் அப்படி புரிந்து விளக்கம் சொல்லவில்லை. எனவே வழிகேடு என்று சொல்றோம். இப்ப வழிகேட்டை பிரித்து காண்பிப்பது எது என்று கேட்டால் ஃபஹ்மு சஹாபா. இப்ப என்ன பண்றாங்க? சஹாபாக்களை டேமேஜ் பண்ணியாச்சு. குர்ஆன்லயும் சிக்கல் இருக்கிறதாக சொல்லியாச்சு. ரைட். அது மாதிரி இப்ப குர்ஆன்ல ஓதுரத்துல கூட சிக்கல் இருக்காம். இப்ப சூரத் தாஹாவில் ஒரு இடம் வருது, இன் ஹாதானி லஸாஹிரானி யுரிதானி அன் யுக்ரிஜாக்கும் மின் அர்திக்கும் பிஸிஹ்ரிஹிமா என்று வருது. இன் ஹாதானி லஸாஹிரானி, குர்ஆன்ல இப்படிதான் வருது. இன் ஹாதானி லஸாஹிரானி என்ன சொல்றாங்கடா? இன் ஹாதைனி லஸாஹிரைனி என்று வர வேண்டியத எழுதினவங்க புல விட்டுட்டாங்க. இன்னஹாதான் இல்ல சாஹிரான் என்று வருகிறது குர்ஆன்ல. இன்னஹாதைன் இல்ல சாஹிரான் என்று தான் வரணுமா? அது இது. அப்ப அங்க ஒரு ஒன்று போதும் தானே, ஒன்றை ஏற்படுத்திட்டா பிறகு டெவலப் பண்ணப்பட்டுரும். அதே மாதிரி நம்ம ஊதர் இந்த கிராத் முறை, யார் தந்த கிராத் இது? ஹப்ஸ். ஹப்ஸ யூதன்ண்டாச்சு. அப்ப கிராத் தஜ்வீத் இல்லைன்னாச்சு. சஹாபாக்களுடைய ஃபஹ்ம் அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்லியாச்சுன்னா, ஹதீஸ் வந்து அக்களுக்கு பகுத்தறிவுக்கு முரண்பட்டா ஹதீஸை தூக்கி போடணும் என்று சொல்லியாச்சு. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டா ஹதீஸை தூக்கி போடணும் என்று சொல்லியாச்சு. முக்கியமான விதிகள், இந்த விதிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் சஹாபாக்களை டேமேஜ் பண்ணது யாருடைய மனஹஜ்? ஹவாரிஜ் ஷியாக்களுடைய மனஹஜ். அதே போல இப்போ பெரிய ஒரு இஷுவா எடுத்திருக்கிறது சிஹர். சிஹர் பற்றி வந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களையும் சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் அப்படியே தான் புரிஞ்சு கொண்டாங்க. வந்த மாதிரி அதில் போட்டு தலையை போட்டு அவங்க நுழைச்சி சண்டை பிடிக்கவும் இல்லை, அடிபிடிப்படவும் இல்லை, அப்படியே நம்பிட்டு வந்தாங்க. பிறகு சிலர் சிஹரை பற்றி தூக்கினாங்க, குறிப்பாக மூத்தஜிலாக்கள் தூக்கி. மூத்தஜிலாக்கள் என்ன பத்துவா கொடுத்தாங்கன்னால், சிஹர் இருக்கிறது, அதன் மூலம் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு மனிதன் நம்பினால் அவன் காஃபிர் என்றார்கள் முத்தசிலாக்கள். அந்த நேரத்தில் அப்படி பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. நான் இடையில் வந்த நிறைய பேர் சிஹர் சம்பந்தமாக வாத பிரதிவாதங்கள் ஈடுபட்டீங்க, யாரும் காஃபிர் பத்துவா கொடுக்கல. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? முஷ்ரிக் என்று சொல்றாங்க. அவனுக்கு பின்னாடி தொழக்கூடாது என்று வேற சொல்றாங்க. கபூர் வணங்கிக்கு பின்னால கூட தொழலாம் என்று சொல்றாங்க. ஆனா சிஹர் இருக்கு என்று சொல்றவனுக்கு பின்னால தொழக்கூடாது என்று சொல்றாங்க. அப்படியே பாருங்க, அப்படி டிட்டோவா மூத்தஜிலாக்களுடைய கொள்கை. அக்களுக்கு பொருந்தவில்லை என்றால் ஆதாரத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பது யாருடைய கொள்கை? மூத்தஜிலா ஜஹ்மியாக்களுடைய கொள்கை. இந்த உலகத்தில் வழிகட்ட எல்லா கொள்கைகளுடைய சங்கமமாக எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு இடமாக மாறுது. இப்ப இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஹிதாயத்துக்கும் நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தில் உள்ள மக்களுடைய ஹிதாயத்திற்காகவும் நிறைய முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது தான் நேரான வழி. இப்போ ஆரம்பத்தில் நமக்கு வந்த அந்த சேலஞ்சுகள் போல இப்போ வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இது இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த நேர்வழியில் அப்படியே போய் கொண்டிருந்தமாக இருந்தால் நம்ம வழியில் நின்று அழைக்கிற ஷைத்தான்களுடைய வழியில் விழமாட்டோம். இல்லை என்றால் அதிலும் விழக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நேர்வழியை காட்டுவாயாக, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காண்பி, அல்லது நேரான வழியை எங்களுக்கு வழங்கு, அல்லது நேரான வழியில் எங்களை நிலைத்திருக்க செய். அந்த நேரான வழி எது? அதையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்கள். இப்ப நீ அருள் புரிந்தவர்களது வழிதான் நேரான வழி. எங்களுக்கு நீ காண்பிக்க வேண்டிய வழி எதுவென்றால், நாங்கள் செல்வதற்கு நீ தௌஃபிக் செய்ய வேண்டிய வழி எதுவென்றால், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களது வழி. இப்ப அருள் புரிந்தவர்களது வழி யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான்? சூரத்து நிசா 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, வழிபட்டு நடக்கிறாரோ, ஃஉலாஇக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர் அல்லாஹ் அருள் புரிந்த, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார், சித்தீகின்கள், சித்தீகனால் உண்மையாளர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இவர்கள் தான் அருள் புரிந்தவர்கள். அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் இவர்கள் தான். இவர்களோடு அவர் இருப்பார், வஹசுன உலாயிக ரஃபீகா, இவர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைத்தால் அதுதான் சிறந்த பாக்கியம். இவர்களை தோழர்களாக இவர்களோடு சேர்ந்து இருக்கிற பாக்கியம் தான் சிறந்த பாக்கியம். அதனாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு சஹாபி வருகிறார், ரொம்ப சோகமாக வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த முகத்தை வைத்து சஹாபாக்களுடைய நிலைமைகளை புரிந்து கொள்வார்கள். மிக ஒரு நல்ல ஒரு என்ன உளவியலும் தெரிந்த ஒரு தலைவர் அவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உளவியலும் தெரிந்த ஒரு தூதர். எப்படினால் எல்லா நிலைகளிலும் பார்க்கல. நம்ம ஒருவர் வந்து எனக்கு வசிய செய்யுங்கண்டால் அவருக்கு கோபப்படாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒருவர் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கண்டா வேற ஒன்று சொல்லுவாங்க, அவருக்கு பொருத்தமானது. அது போலதான் அந்த தபுக்குல போய் வரலாற்று அறிவிப்புகளின்படி ஒரு 30,000 பேர் அந்த இடத்துல இருக்கும் போதுதான் அப்படி பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, காபிபுனு மாலிக்கங்கண்டு. இப்போ நமக்கு ஒரு 100-125 பேர் உட்கார்ந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல யாரு வரல யாரு வந்தா என்பதெல்லாம் ஒரு ஆசிரியரால பார்க்க முடியாது. ஒரு 30,000 பேர் உட்கார வச்சுட்டு கேட்கிறாங்க, வராத ஒருவர் எங்கே என்று. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விசேடமான தன்மைகளை கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சஹாபி வரும்போது அவர் முகத்தில் சோகம் இருக்கிறது. கேட்கிறார்கள், மாலி அராக மஹ்சூனன், என்ன சோகமாக இருப்பது போன்று தெரிகிறதே என்று கேட்கிறாங்க. உன்னை ஏன் நான் சோகமாக பார்க்கிறேன் என்று அவர் சொல்றார், யார சூழல்லாம் நம்ம வீட்டில் உட்கார்ந்து பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன், இப்போ உங்களோடு நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம், ஒன்றாக உங்களோட சாப்பிடுகிறோம், உங்களோட மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் மௌத்தான பிறகு மறுமையிலே நீங்கள் சுவர்க்கத்தில் இருப்பீர்கள், உயர்ந்த இடத்தில். உங்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியம் கிடைக்காதே என்று நினைத்தேன், கவலையாக இருக்கிறதே யார் சொல்லலாம் என்கிறார். எப்படி கவலை என்று பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடுமே என்று கவலை வந்திருக்கிறது. இந்த கவலை அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த சூரத்து நிசா 69வது வசனத்தை ஓதி காண்பித்தார். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சரியாக கட்டுப்பட்டு நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம். அதே போலதான் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர் ஏழை சஹாபி, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏதாவது தேவை என்றால் கேள் என்று சொல்கிறார்கள். உனக்கு ஏதாவது தேவை என்றால் கேள் என்று சொல்றாங்க என்று அவருக்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பி உடனே அவர் சொல்றார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அது கிடைக்கும் உனக்கு, அவகைர தாலிக், வேறு ஏதாவது வேண்டுமா? ரசூலுல்லாஹிக்கு என்ன தேவைன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஸ்டைல் என்னென்றால், யாராவது உதவி செய்தால் பிரதி உபகாரம் செய்வார்கள். சொல்லுகிறார்கள், மன் சனஅ இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஊ, உங்களுக்கு யாராவது ஒரு நல்லதை செய்தால் அவருக்கு நீங்கள் பிரதிபகாரம் செய்யுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததீஉ, பிரதிபகாரம் செய்ய முடியவில்லை என்றால் அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். எந்த அளவுக்கு? உங்களுடைய உள்ளம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு. நம்ம இவருக்கு பிரதிபாரம் செய்யற அளவுக்கு துவா செஞ்சிட்டோம் என்று உள்ளம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் சொன்னாங்க. அதே போல அவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் உதவி செய்தவருக்கு பிரதிபாரம் செய்வதற்கு உனக்கு என்ன வேணும் என்று கேட்டோம்னா அவர் சொல்றார், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்புறம் சொல்லாலும் சொன்னாங்க, ரைட், அது ஓகே, வேற என்ன? ஹுவதாக், அதுதான் எனக்கு வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம் என்றார். என்னால் உண்மையான அந்த மஹப்பத்து ரசூல் உள்ளத்தில் இருந்தால் அதுதான் வரும். அது இயற்கையான ஒரு விஷயம் என்ன, ஒரு மனிதனை நம்ம நேசிச்சமாக இருந்தால் அந்த மனிதனை பார்ப்பது, அவனோடு ஒன்றாக இருப்பது என்பது மிக பிடிக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய சந்தோஷம் வேற ஒன்றில் நமக்கு இருக்காது. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உணர்வு வரும் என்பதை நம்ம இந்த நிகழ்வுகளின் மூலம் பார்க்க முடிகிறது. அடுத்தது, கைரில் மஹ்பூபி அலைஹிம், கைரில் மஹ்பூபி அலைஹிம். கலீப என்றால் கோபப்பட்டான், மஹ்பூப் அலைஹினால் கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவன். கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களது வழியும் அல்ல, வழி தவறினான், வழி தவறியவர்களது வழியும் அல்ல. யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காண்பி அந்த வழி, உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களது வழியும் அல்ல, வழி தவறியவர்களது வழியும் அல்ல. உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கைரில் மஹ்பூபி அலைஹிம் என்றால் ஹுமுல் யஹூத். இங்க கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது யூதர்களை, என நேரடியாகவும் வருது. கலிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான், யூதர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் என்று நேரடியாக குர்ஆனில் சொல்லப்படுகிறது. எனவே கோபத்திற்கு உள்ளானவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் யூதர்கள். அதோடு சேர்த்து وَكُلُّ مَنْ عَلِمَ بِالْحَقِّ وَلَمْ يَعْمَلْ بِهِ, சத்தியம் இதுதான் என்று தெரிந்து அதை கொண்டு செயற்படாமல் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். சத்தியம் இதுதான் என்று தெரிந்தும் அந்த சத்தியத்தை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய வழியும் அல்ல. கோபத்துக்குள்ளானவர்கள் என்பதற்குள் ரெண்டு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் யூதர்கள், இன்னும் ஒரு கூட்டம் சத்தியம் இதுதான் என்று தெரிந்து அதை கொண்டு அமல் செய்யாமல் இருப்பவர்கள். வலப்பாலீன் என்பதற்கு ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய தப்சீர், ஹுமுன் நசாரா கப்ல பிஇஸத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள். என்ன, அவங்க வந்ததுக்கு பிறகு சத்தியம் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு பின்னால சொல்றாங்க ஷேக், ரெண்டு பேரும் ஒன்றுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தூதரா வந்ததுக்கு பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஅரிஃபூன ஹுக்கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று இவரை அவர்களுக்கு தெரியும் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவா தெரியும், இன்னாலும் அவர்கள் வேண்டும் என்று யூதர்களுடைய அந்த தன்மையில் நிராகரிக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஇஸத்திற்கு முன், நபியாக வருவதற்கு முன்னால் உள்ள நிலையில் கிறிஸ்தவர்கள் தான் வழிகட்டவர்கள். அதே போன்று அறியாமையின் காரணத்தினால் சத்தியம் அல்லாதவற்றை கொண்டு அமல் செய்கிறவர், அறியாமையின் காரணத்தினால் சத்தியம் அல்லாததை கொண்டு அமல் செய்யக்கூடியவர் இந்த கூட்டம் வழிகட்டவர்கள். இப்ப இந்த இரண்டு கூட்டத்தினரும் வழியும் அல்ல. அப்ப உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களின் வழியும் அல்ல, வழிகட்டவர்களின் வழியும் அல்ல. நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களது வழி, அந்த வழியில் எங்களை நிலைத்திருக்க செய்வாயாக. இந்த குர்ஆன் வசனங்களை அடிப்படையாக வைத்து, கைரில் மஹ்பூபி அலைஹிம் வலத்தாலின் என்பதை அடிப்படையாக வைத்து ஷேக் சொல்றார், நேர்வழியிலிருந்து ஒரு மனிதன் வெளியேறுவதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. நேர்வழியிலிருந்து ஒரு மனிதன் வழி தவறி விடுவதற்கு இரண்டு காரணிகள் இருக்கின்றன. ஒன்று அறியாமை. இப்ப நிறைய மக்கள் இன்றைக்கு வழிகேட்டில் இருக்கிறது காரணம் என்ன? அறியாமை. அறியாமையில் இருக்கிறவர்களை பொறுத்தவரையில் பலிகேடு தான் அவங்க. நம்ம வெளிப்படையை கொண்டு தீர்ப்பு வழங்குவோம், பலிகேடு என்று. ஆனா அவங்களுக்கு வந்து முஷ்ரிக் காஃபிர் என்று ஹுக்கும் கொடுக்கறல்ல, முஷ்ரிக் காஃபிர் என்று சொல்லி தீர்ப்பு கொடுப்பதில்லை. அது அல்லாஹ்விடம் உள்ளது. இதுகால வரைக்கும் இப்ப இந்த சமகாலத்திலும் கூட நாம் தெளிவான ஷிர்க் செய்யக்கூடியவர்களை முஷ்ரிக் என்று சொல்றோம். ஆனா ஒரு தனிநபரை முஷ்ரிக் என்று சொல்றல்ல. தனிநபரை முஷ்ரிக் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் பேணப்பட்ட பிறகுதான் அவருக்கு தீர்ப்பு வழங்கலாம். இது நான் நீங்க தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுமா? இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும். இப்போ காதியானிகள் காஃபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியது சும்மா நானும் நீங்களும் அல்ல, எல்லா இடங்களில் உள்ள உலமாக்களும் சேர்ந்து ஆய்வு செய்து அவர்களை விசாரித்து அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு கொடுத்தார்கள். இப்படித்தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவது. அறியாமையினால் நிறைய மக்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அறிந்தவர்களுக்கு கடமை என்ன? அவங்களுக்கு எத்தி வைக்கணும். ஹிதாயத்தை பொறுத்தவரையில் நான் உண்டு என்னுடைய பாடு உண்டு இருக்க முடியாது. ஹிதாயத் இதுதான் சரி என்று சொன்னால் நம்ம அந்த சரியானதை சொல்ல வேண்டும். நம்ம நிறைய என்ன பழக்கப்பட்டிருக்கிறோம்னா, இந்த கேட்டசி அல்லது சும்மா பழைய புராணங்களை சொல்றது, இவங்களை எதிர்க்கலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாம். எதிர்ப்பு என்பதல்ல. ஒரு சகோதரர் பலிகட்டில் போறார், சிறுக்க கபரு வணங்குகிறார், அல்லது அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார், அல்லது சஹாபாக்களை திட்டுகிறார், அல்லது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை என்று சொல்கிறார். இவரை நம்ம அணுகணும். அணுகி இவருக்கு அழகான முறையில் நாம் ஹிதாயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஹிதாயத்தை காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். மனம் நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே கிடையாது. இரண்டாவது காரணம் பிடிவாதம். இது ஒரு கூட்டமணி, அவங்களுக்கு தெரியும் இதுதான் சத்தியம் என்று சொல்லிட்டு வேண்டுமென்று நீங்க சொல்லி நாங்க கேட்கணுமா? இந்த இரண்டு பண்புகளும் நம்மிடம் வந்து விடக்கூடாது. என்றால் சொல்றாங்க, யாருடைய பிடிவாதம் சத்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். பிடிவாதம் காரணமாக சத்தியத்தை மறுப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். அவர்களில் மிக முக்கியமானவர்கள் யாரு? யூதர்கள். அதேபோன்று யார் சத்தியத்திலிருந்து வெளியேறுவதற்கு அறியாமை காரணமாக இருக்கிறதோ அவர்கள் வழிகட்டவர்கள். அவர்களுடைய பிரதானமான கூட்டம் நபித்துவத்திற்கு முன்னால் கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபியா வாரத்துக்கு முதல் கிறிஸ்தவர்கள் நிறைய வழிகட்டு போயிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்னு சொன்னாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டித்தராத விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்ததுக்கு காரணம் என்ன? அறியாமை. நான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த அறியாமை அகன்று விட்டது. அந்த நேரத்தில் அவர்களும் யூதர்களை போன்று மாறுகிறார்கள். இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு காரணம் அறியாமை அல்ல, பிடிவாதம். எனவே அவர்களும் மக்தூப் அலைஹிம் தான். இப்ப இந்த தர்ஜமத்துல் குர்ஆன்ல போட்டிருப்பாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டும், அப்படி அல்ல. அங்க குர்ஆன்ல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற வாசகம் வரவில்லை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் தான் வந்திருக்கிறது. கோபத்திற்கு உள்ளானவர்கள், வழிகட்டவர்கள். இந்த கோபத்திற்கு உள்ளானவர்களுக்கு செலவுகள் கொடுத்த தப்சீர், யூதர்களும் சத்தியத்தை வேண்டுமென்று மறுப்பவர்களும். வழிகடர்களுக்கு சொன்ன விளக்கம், கிறிஸ்தவர்களும் அறியாமையினால் வழிகட்டை பின்பற்றுகிறவர்களும் என்று கொடுத்தாங்க. இதுதான் இதற்குரிய சரியான தப்சீர் ஆகும். நேரடியாக சொல்லல, அடுத்ததாக ஆமீன் சொல்றது. இப்ப இந்த ஆமீன் சொல்றதை பொறுத்தவரையில் இது நிறைய தெளிவான ஹதீஸ்கள் தொழுகையில் ஆமீன் சொல்வதற்கு வந்திருக்கிறது. மிக தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். ஆனா சிலர் மதுஹபுகளின் மீது கொண்ட அந்த வெறியினால் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. எங்களோட மதுஹபில் உள்ள இமாம் ஆமீன் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஹதீஸ், சஹியான ஹதீஸ்கள் எப்படி வருது, இந்த ஆமீன் சொல்லும் போது மஸ்ஜிதுகள் அதிரும், எதிரொலிக்கும் மஸ்ஜிதுக்குள்ள. அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்லுவார்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது, இமாமுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து செல்கிறதோ அவருக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டால் இமாம் வலப்பாலின் என்று சொல்லும் போது மாமூங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமீன் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தனியே தொழும் போதும் அல்லது ஜமாத்தோடு தொழுகிற நேரத்திலும் மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டால் ஆமீன் சொல்ல வேண்டும். இது தெளிவான சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு வெளியில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா ஆமீன் சொல்லணுமா என்பதை பொறுத்தளவில் மாற்று கருத்துக்களை நம்ம அதில் பார்க்க முடியல. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தொழுகைக்கு வெளியேயும் ஓதினால் ஆமீன் சொல்வது சிறந்தது, முஸ்தஹப்பானது என்று சொல்றாங்க. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. எல்லோரும் எல்லா தொழுகைகளிலும் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு சூறாவாகவும் இந்த சூறா இருக்கின்றது. எனவே இந்த சூறாவை நாம் சரியான முறையிலே புரிந்து அதை அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நம்பி அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், எத்தனை வகுப்பு, மூன்றா நாளா, நாலு வகுப்பு தப்சீர், முதல் வகுப்பில் தப்சீரை பற்றி ஒரு அறிமுகம் செய்தோம். அதுக்கு அடுத்த வகுப்புகளில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தப்சீரின் நிழலில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஏற்கனவே நீங்கள் எடுத்த குறிப்புகளை ஒரு தடவை மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்று manhaj.inல் இந்த வகுப்பு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு தொழுகையிலே நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது உயிரோட்டமாக அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக.